புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் நாகப்பட்டினம் மாவட்டம் சின்னத்தெம்பூர் கிராமத்தின் மேடு இயற்கை விவசாயி திரு எஸ் ஆறுமுகம் அவர்கள் வெள்ளரி சாகுபடி முறைகளும் பயன்களும் குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு ப அஜித்குமார் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் வெள்ளரிக்காயில் நீர் அதிகமாகவும் கலோரி குறைவாகவும் இருப்பதால் உடல் எடையை குறைக்க விரும்புபவர்களுக்கு இது சரியான உணவாக அமையும். தினமும் வெள்ளரிக்காயை உட்கொண்டால் தீவிரமான மலச்சிக்கலை நீக்கும். வெள்ளரிக்காயில் இன்சுலின் சுரப்பதற்கு கணையத்தில் உள்ள அணுக்களுக்கு தேவையான ஹார்மோன்கள் ஒன்று வெள்ளரிக்காய் சாற்றில் உள்ளது. அதனால் இது சர்க்கரை நோயாளிகளுக்கு பெரிதும் உதவுவதாக குறிப்பிடுகிறார்கள். வெள்ளரிக்காயில் உள்ள ஸ்டேரோல் என்ற பொருள் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை குறையச் செய்யும். மேலும் அதிலுள்ள நார்ச்சத்து, பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் இரத்த கொதிப்பை கட்டுப்பாட்டில் வைக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். அத்தகைய சிறப்பு வாய்ந்த வெள்ளரி சாகுபடி முறைகளும் அதன் பயன்களும் பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான கருத்துக்களை பகிர இயற்கை விவசாயி திரு மதிப்பிற்குரிய எஸ் ஆறுமுகம் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். வணக்கம் ஐயா.
வணக்கம்.
பல்வேறு பயிர்களை பயிரிட்டு விவசாய முறைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதன் அடிப்படையில் நீங்கள் வெள்ளரி விவசாயம் செஞ்சுட்டு வரீங்க. வெள்ளரி சாகுபடி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க ஐயா.
இயற்கை சாகுபடி பண்ணிட்டு இருக்கேன், செயற்கையும் சாகுபடி பண்ணிட்டு இருக்கேன். விதை போட்டு 40 நாளில் அது காய் காய்க்க ஆரம்பிக்கும். அது அதுலேருந்து மறுபடியும் தொடச்ச காய் பறிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஒரு ஏக்கருக்கு ஒரு 3 டன் அளவுக்கு காய் கொடுக்கும். நல்ல விளைச்சல் தரக்கூடியது.
ஒவ்வொரு விவசாயத்திலும் விதைகள் தேர்வு முறைங்கிறது கண்டிப்பா முக்கியமானதா இருக்கும். இப்போ வெள்ளரியை பொறுத்தவரை எந்த மாதிரியான விதைகள் தேர்வு செஞ்சு பயிரிடுறீங்க, அதை பற்றிய கருத்துக்களை சொல்லுங்க ஐயா.
நாங்கள் தினசரி மார்க்கெட்டு பறவை இருக்கு, அதில் நாங்கள் அங்கேயே வெற வாங்கிடுவோம். நாங்கள் உற்பத்தி பண்றதுல நாங்கள் வெற விதை செய்து அதை நாங்கள் போடுவோம். மழை காலங்களில் பண்ண முடியாது, பாக்கி இந்த மாதங்களில் பூரா பண்ணலாம். அதாவது மருத்துவ குணம் இருந்தது.
சரிங்க, எந்த மாதிரியான விதைகள் தேர்வு முறைங்கிறது வெள்ளரியும் பொறுத்தவரை எங்கிருந்து விதைகள் வாங்குறீங்க, இல்லை நீங்கள் செய்யக்கூடிய முந்தைய காலகட்டத்தில் விளைச்சல் இருந்து விதைகள் பயன்படுத்துறீங்களா?
நாங்கள் போடுற தோட்டத்திலேருந்தே எடுத்து நாங்கள் வச்சு அதையே வச்சு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம்.
இன்றைய காலகட்டங்களில் விவசாயத்தை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா நெற்பயிர்கள், மக்காச்சோளம், கேழ்வரகு, உளுந்து இந்த மாதிரி விவசாயங்கள்லாம் பண்றாங்க. இப்போ வெள்ளரி விவசாயம் பண்றதுனால ஏற்படக்கூடிய பயன்கள் எந்த அளவுக்கு இருக்கு? நீங்க 20 வருடங்கள்ல வெள்ளரி விவசாயம் பண்றதா சொல்றீங்க, அந்த வெள்ளரி விவசாய முறைகள் எந்தெந்த காலகட்டத்தில் செய்யறீங்க, அதை பற்றிய கருத்துக்களை சொல்லுங்க ஐயா.
அதாவது மார்கழி மழை காலம் மட்டும் பண்ண முடியாது, பாக்கி எந்த மாதங்களும் பண்ணலாம். கார்த்திக மார்கழி மாதம் மழை காலங்களும் பண்ண முடியாது, மித்த தினங்களும் எல்லா தினங்களும் பண்ணலாம்.
சரிங்க, இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெள்ளரி விவசாயங்கள்ல எந்த மாதிரியான உரங்கள் எல்லாம் பயன்படுத்துறீங்க?
அப்ப இயற்கை இதுல வந்து வேப்ப புண்ணாக்கு, நல்ல புண்ணாக்கு அடியில வந்து சாணம் போயிட்டு அதுலேருந்து உற்பத்தி இது பண்ணுவோம். அது நல்லா காய்க்கும். இயற்கையா உள்ளது, இது செயற்கை உள்ளது. இந்த டிஏபி யூரியா இதெல்லாம் போட்டு செய்யறது செயற்கையா உள்ளது.
ரொம்பவே அருமையா சொன்னீங்க சார். இப்போ வந்து விவசாயத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இப்போ நீர்ப்பாசன முறைங்கிறது ஒவ்வொரு பயிரை பொறுத்தவரை வேறுபடும். இப்போ வெள்ளரிக்காய்க்கு நீங்க எந்த மாதிரியான நீர்ப்பாசன முறைகளை நீங்க வந்து பயன்படுத்துறீங்க, அதை பற்றி சொல்லுங்க ஐயா.
கொஞ்சம் கொஞ்சமா குடத்தோலதான் தண்ணி ஊத்தி ஒரு 30 நாள் வரைக்கும் அத பயிரை காவந்து பண்ணுவோம். காவந்து பண்ணதுக்கு பிறகு மறுபடியும் குப்பை குழி அறுத்துட்டு உரம் வச்சு கரண்ட் மோட்டர் இருக்குங்கள்ட்ட கரண்ட் மோட்டர் போட்டு நான் வாக்கியா வழியா நாங்க தண்ணி பாத்தி பாத்தியா பிடிச்சி தண்ணி விட்டுருவோம். எங்க ஏரியா பொறுத்த அளவுக்கு அந்த காலத்துல வந்து ஏத்த மரம் அதெல்லாம் இறச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ இருக்கு வந்து இப்ப கரண்ட் மோட்டர் வந்ததுலேருந்து நான் கரண்ட் மோட்டர் யூஸ் பண்ணிக்கிட்டு நான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
விவசாய முறையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பயிர்களையும் பூச்சி தாக்கம் என்பது அதிகமாக இருக்கும். வெள்ளரியை பொறுத்தவரையில் எந்த மாதிரியான பூச்சிகள் தாக்கம் அதிகமாக இருக்கு, அதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பற்றிய கருத்துக்களை சொல்லுங்க ஐயா.
வெள்ளரிக்காயில வந்து பச்சை புழு வந்து தாக்குதல் ஏற்படும். ரெண்டாவது இளசுரட்டு புழு, அப்பளம் நோயின்னு சொல்லுவாங்க. அது அப்படியே இலை வந்து அப்பளம் பொரியிற அப்பளப்படியே பொறிஞ்சுவிடும்.
சரிங்க, அப்ப இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் பொழுது எந்த மாதிரியான மருந்துகளை பயன்படுத்தி அந்த தாக்கத்தை நீங்க சரி செய்யறீங்க, அதை பற்றி சொல்லுங்க ஐயா.
பூச்சி வந்துட்டுனா நாங்கள் மீனை அடிச்சு சரி பண்ணிடுவோம். செயற்கை மருந்து செய்யக்குள்ள நாங்கள் கடையில் போய் மருந்தை வாங்கி அதுக்குள்ள மருந்தை அடிக்கிறது. இயற்கை அளவுக்கு மட்டும் இந்த மீனம்பளம் அடிக்க அது கட்டுப்படுத்தும்.
பல்வேறு பாதிப்புகள் ஒவ்வொரு விவசாய முறைகள் இருந்தாலும் கூட சாகுபடி முறை என்பது நிச்சயமாக சிறந்த மகசூலை தர வேண்டும். அதுதான் விவசாயத்தின் முக்கிய நோக்கம் என்றே சொல்லலாம். அதன் அடிப்படையில் வெள்ளரி சாகுபடி செய்வதற்கு தேவைப்படக்கூடிய பொருளாதார அடிப்படை தேவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க ஐயா.
நாங்கள் எங்களுக்கு தினசரி மார்க்கெட் இங்கே இருக்குது. நாங்கள் டெய்லி அரைக்கிற காய்கறிகள் சந்தை இருக்குது. அந்த சந்தையில் கொண்டு நாங்கள் அப்படியே கிலோ கணக்கில் நிறுத்து கொடுத்துருவோம். அதை வியாபாரிகள் வாங்கிட்டு போய் அவங்க விற்பனை பண்ணுவாங்க. எங்கள்கிட்ட 50 கிலோ 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு போவாங்க. அவங்க கொண்டு 80 ரூபாய் விற்பாங்க.
ஆ சரிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
சரிங்க, தோட்டங்களில் வெள்ளரிக்காயை பறித்ததுக்கு அப்புறம் எத்தனை நாட்கள் வந்து அது பாதுகாப்பான முறையில் இருக்கும், அது கெட்டு போவதற்கான கால அளவு என்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை பாதுகாக்க வேண்டும், அதை பற்றிய கருத்துக்களை சொல்லுங்க ஐயா.
பறிச்சிட்டோம்னா அது 24 மணி நேரம் வரைக்கும் தான் அது பார்த்து நல்லா இருக்கும். அதுக்கு பிறகு வதங்கி போயிடும். அதுக்குள்ளே சேல்ஸ் பண்ணி அவங்க விற்பனை பண்ணிவிடுவாங்க. இது வந்து சாம்பார் வைக்கிறதுக்கு இந்த காய்கள் பயன்படும். வெள்ளரிக்காய் போட காலங்களில் தான் இதை வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. இது தெரியாமே அது கணக்கம். அது வந்து அந்த குறிப்பிட்ட சேர்த்து வந்தோடனே அது பழமாயிடும். அதை கொண்டு நாங்கள் வந்து விதையை எடுத்துட்டு நாங்கள் சந்தையில் கொண்டு அதை விற்பனை பண்ணிவிடுவோம். அவங்க வாங்கிட்டு போய் அப்போ எல்லார்ட்டும் அவங்க விற்பனை பண்ணிடுவாங்க வியாபாரிகள். எங்கள் அப்பையிலேருந்து எங்கள் குடும்பமே விவசாய குடும்பம் தான். எங்கள் அப்பா அண்ணா எல்லாமே விவசாயம் தான். நாங்கள் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கும் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கள் அண்ணன் முத்துக்குமாருங்க இடம் சுத்திர இயற்கை அதில் நெல் சாப்பிடி, நெல் கேவு, கம்பு, எனக்கு காலையிலே பறிச்சு கொண்டு நாங்கள் சந்தையை கொண்டு போடுவோம். அங்கே உள்ள வியாபாரிகள் வந்து 50 ரூபா 40 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டு போய் அதுக்கு மேலே ஆதாயத்தை வச்சு அவங்க வியாபாரம் பண்ணுவாங்க.
சரிங்க, ரொம்பவே அருமையாக சொன்னீங்க. வெள்ளரி சாகுபடியை பொறுத்தளவில் எந்த மாதிரியான மாதங்களில் நீங்கள் பயிரிடுறீங்க, அதற்கான குறிப்பிட்ட கால நடவு முறைகள் பற்றிய கருத்துக்களை சொல்லுங்க ஐயா.
இப்போ வரைக்கும் நான் வந்து கொத்தரை போட்டிருக்கேன், வெண்டை போட்டிருக்கேன், பரிங்கி போட்டிருக்கேன், சொரை போட்டிருக்கேன், பூசணி போட்டிருக்கேன். இப்போ வரைக்கும் இப்போ இந்த நிலப்ப அந்த தோட்டத்தில் உட்காந்துட்டு தான் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன்.
ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க ஐயா. இப்போ வந்து நீங்கள் பயிரிடக்கூடிய பயிர்கள் பற்றி அதோட பாதிப்புகள் எந்தெந்த பயிரிட முறைகள் துவர சொன்னீங்க, பூசணிக்காய் வெள்ளரிக்காய் எல்லாம் சொல்றீங்க. இப்போ அந்த ஒவ்வொரு காய்கறியில பொறுத்தளவுல எந்த மாதிரியான விவசாய முறைகளை நம்ம வந்து பின்பற்றணும், செய்முறைகள்லாம் என்ன, அந்த விவசாயம் செய்யறதுக்கான முறைகள் என்ன மாதிரி எல்லாம் பயன்படுத்துறீங்க, அதை பற்றிய ஒவ்வொரு காய்கறிகள் குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க ஐயா.
பேட்டை வச்சு உழுதுட்டு நாங்கள் நல்லா குழி வாங்கிட்டு கீழே வந்து சாணம் போட்டு அதில் வந்து வேப்ப முன்னாக்கு கடல புண்ணாக்கு ரெண்டையும் போட்டு கிளறி விட்டு அதை விதை போட்டு நாங்கள் அதை உற்பத்தி பண்ணி இதெல்லாம் இப்போ வச்சுருக்கோம். நல்லா இப்போ இப்போதான் காய்க்கிற தருவாயும் வந்துருக்கு. இப்போ இருக்கு வெள்ளரிக்காய் பார்த்தா மழை காலங்களில் இந்த வெள்ளரி சாப்பிடி பண்ண முடியாது, அது வந்து அழுகி போயிடும். போன காலங்கள் தான் இந்த வெள்ளரி பயிர் சாப்பிடி பண்ணலாம். இந்த ஆண்டு ஓரளவுக்கு விளைச்சல்லாம் நல்லா இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போன மழை கொஞ்சம் கொஞ்சம் பெஞ்சிட்டுறதுனால விளைச்சல் வந்து ஒன்றும் இந்த ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. நாங்கள் சொந்தமாக குளம் வெட்டி வச்சுருக்கோம். அதுலேருந்து நாங்கள் கண்ண மோட்டர் போட்டு நாங்கள் சாவடி பண்ணிக்கிட்டு நல்ல முறையில் செஞ்சுட்ருக்கோம். ஊரில் வந்து தண்ணி கீழே ஊறாது, கீழே வந்து உப்பு தண்ணி தான். நாங்கள் அந்த மழை பெய்கிற தண்ணியை சேமித்து வச்சு தான் நான் 2 குளம் சொந்தமாக வெட்டி வச்சுருக்கேன். 6 ஏக்கரில் அதை வச்சு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த வெள்ளரியை பொறுத்தவரை லாபம் உண்டு. நல்லா உழைக்கணும். உழைச்சா அதுக்குள்ள நம்மளுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும்.
வெள்ளரி சாகுபடி செய்கிற முறைகளுக்கு எந்த அளவுக்கு நமக்கு முதலீடு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது, அதை பற்றி சொல்லுங்க ஐயா.
சாணம் என்ன போட போகிறோம், முதலிடம்லாம் அதிகம் தேவை. உழுதுட்டு வாங்கிட்டு போடும் பாக்கி சொந்த உழப்பு இருந்தாலே முதலிடம்லாம் அதிகம் தேவையில்லை.
வெள்ளரியை பொறுத்தளவில் பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீர்ச்சத்து அதிகம் நிறைந்த உணவுப் பொருள்னே சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் வெள்ளரியை சாகுபடி செய்வதற்கு எந்த அளவுக்கு நீர் மேலாண்மை செய்யணும், நீர்ப்பாசன முறைகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க ஐயா.
சார், இதுக்கு வந்து தண்ணி வந்து 3 நாளைக்கு ஒரு நடை தண்ணி பச்ச நாளே போதுமானது. இந்த வெள்ளரி எங்கள் ஏரியா பொறுத்த அளவுக்கு சில ஏரியாவுக்கு டெய்லி தண்ணி வந்து பாய்ச்சணும். ரொம்ப புழுதியாக இருந்துச்சுன்னா அந்த தண்ணி இன்னைக்கு இறச்சிட்டு சாயங்காலம் தான் அப்படியே காஞ்சி போடும். அதனால டெய்லி தண்ணி பாய்ச்சிறாப்போ இருக்கும். எங்கள் ஏரியா வந்து கொஞ்சம் களிமண்ணும் புழுதியும் ரெண்டும் கலந்ததுனால நாங்கள் 4 நாள் சென்று தான் ஒரு தண்ணியை இறப்போம். ரொம்ப அளவுக்கு மீண்டு தண்ணியை கொடுக்கக்கூடாது. அழுது கொடுத்தா அந்த செடிகள் சோர்ந்து விடும். அப்படியே தண்ணி அதுக்குள்ள தேவையான அளவுக்கு தான் அதுக்கு தண்ணியை நம்ம கொடுக்கணும். வேற நீங்க போடுறோம்னு வச்சீங்களா, அதுல இருந்து மூணாவது நாள் தான் அந்த குழுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தணும். முளைச்சி கேட்டுட்டு 40 நாளாவது காய் பறிக்கிறதுக்கு 40 நாளாகும். அப்ப நம்ம தண்ணி சீராக தான் அதுக்கு கொடுக்கணும், ரொம்பையும் தண்ணியை கொடுக்க கூடாது.
ரொம்பவே அருமையா சொன்னீங்கய்யா. வெள்ளரிக்காயை பொறுத்தவரை வெள்ளரிக்காய், வெள்ளரி பிஞ்சு, வெள்ளரி பழம்னு பல்வேறு வகைகளில் நம்ம வாங்கி சாப்பிட்ருக்கோம். வெள்ளரிக்காயை பொறுத்தவரை உணவு முறைகள், அதாவது சமையல்களெல்லாம் பயன்படுத்துறீங்களா, அதை பற்றிய கருத்துக்களை சொல்லுங்கய்யா.
சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இதில் சாம்பாருக்கும் இந்த வெள்ளரிக்காய் யூஸ் பண்ணுவாங்க, கூட்டு வைப்பாங்க, கூட்டு வச்சா நல்லா அருமையாக இருக்கும்.
ரொம்பவே சிறப்பான தகவல்கள், ரொம்ப அருமையாக சொன்னீங்கய்யா. நேயர்களே, வெள்ளரி சாகுபடி பற்றிய இயற்கை விவசாயி கூறிய சிறப்பான கருத்துக்களை கேட்டீங்க. வெள்ளரி பல்வேறு அளவுகள், சுவைகள், வடிவங்கள், வண்ணங்கள் மற்றும் வகைகளில் வருதுங்க. தீர்வறிக்கை சில பொதுவான வெள்ளரி வகைகளை பற்றிய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அமெரிக்கா வெள்ளரிக்காய் பொதுவான வகை வெள்ளரி என்று குறிப்பிடுறாங்க. இறுதியில் உள்நோக்கிய வளைவு, சி போன்ற வடிவத்தை உருவாக்குவதால் பாம்பு வெள்ளரி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த வெள்ளரிகள் விதையற்றவை மற்றும் வெளிர் பச்சை அல்லது மஞ்சள் நிறத்தில் இருக்கும். ஆங்கிலம் அல்லது ஐரோப்பிய வெள்ளரிக்காய் பொதுவாக பர்ப்ளஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த வெள்ளரிகள் மெல்லிய தோலுடன் விதையற்றவை. வெள்ளரிக்காயில் குறைந்த அளவு குக்கூர்பிடாசின் உள்ளது. இது வெள்ளரிக்கு கசப்பான சுவையை அளிக்கிறது. ஜப்பானிய வெள்ளரிகள் அல்லது கியூரி மெல்லியதாகவும் அடர்பச்சை நிறமாகவும் இருக்கும். இந்த வெள்ளரிகள் சிறிய விதைகளுடன் இனிப்பு மற்றும் மிருதுவானவை. கிர்பி வெள்ளரிகள் பொதுவாக ஊறுகாய் செய்முறைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. இந்த வெள்ளரிகள் குட்டையாகவும் சமதளமான தோலுடன் தடிமனாகவும் இருக்கும். எலுமிச்சை, வெள்ளரி பெயர் குறிப்பிடுவது போல் வெளிர் எலுமிச்சை நிற தோலுடன் எலுமிச்சை அளவு தோன்றும். பாரசீக வெள்ளரிக்காய் அமெரிக்க வெள்ளரிக்காயை போன்றது, ஆனால் குட்டையானது மற்றும் கச்சிதமானது. இந்த வெள்ளரிகள் விதையற்றவை மற்றும் கூடுதல் மிருதுவானதாக இருக்கும். வெள்ளரியில் பொதுவாக பல்வேறு ஊட்டச்சத்துகள் நிறைந்த மதிப்புகளை குறிப்பிடுகிறார்கள். இன்றைய நமது நிகழ்ச்சியில் வெள்ளரி சாகுபடி பற்றியும் வெள்ளரியின் பல்வேறு மருத்துவ குணங்களும் பயன்களும் பற்றிய பல தகவல்களை வழங்கிய இயற்கை விவசாயி திரு எஸ் ஆறுமுகம் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா.
வணக்கம்.
நேயர்களே, இதுவரை வெள்ளரி சாகுபடி முறைகளும் பயன்களும் குறித்து நாகப்பட்டினம் மாவட்டம் சின்னத்திம்பூர் கிராமத்தின் மேடு இயற்கை விவசாயி திரு எஸ் ஆறுமுகம் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை fm91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இதுபோன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.